நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, இப்போ நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் தொழில் முனைவோரை வந்து ஊக்குவிக்கிற வகையில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதன் மூலமாக நிறைய தொழில் முனைவோர், வேளாண் தொழில் முனைவோரை நம்ம சந்திச்சுட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கும் நம்ம ஒரு தொழில் முனைவோர், வேளாண் தொழில் முனைவோரை சந்திக்க போகிறோம். அவங்க யார், என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்.
வணக்கம். என்னோடய பேர் தனஞ்சயன். என்னோட நேட்டிவ் மாவட்டம் வந்து அரியலூர். அரியலூர் பக்கத்தில் சிறு கிராமமான மல்லூருங்கிறது என்னோடய ஊர். அங்கே இருக்க சிறு தொடக்கப்பள்ளியில் என்னோடய ஆரம்ப கல்வி ஆரம்பித்து பின்னால் பெரம்பலூரில் ரோவர் கல்வி நிறுவனங்களில் என்னோடய 6வது வகுப்புலேருந்து 12வது வகுப்பு வரை முடிச்சுட்டு வேளாண் சார்ந்த தொழிலில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வேளாண் முனைவர் பிஎஸ்சி அக்ரி வந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் மேற்கொண்டு வேளாண் முதுகலை வேளாண் விற்பனையில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை படிப்பு எம்எஸ்சி அக்ரியும் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியலேஷன் அப்படிங்கிறதையும் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னோடய அனுபவத்திற்காக மேங்களூர் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸில் மதுரையில் 3 வருடங்களும் கேரளா எல்லா ஏரியாவிலும் தென் மாவட்டங்கள்லேயும் தென் மாநிலங்களையும் 2 வருடம் விற்பனை பிரதிநிதியாக பயணியாற்றி பின்பு இப்பொழுது வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். இந்த வணிகம் வந்து என்னோடய அப்பாவால் 1970களில் தொடங்கப்பட்ட வணிகம். எல்லாமே முறையாக பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்துருந்தாங்க. இருந்தாலும் நம்மளோட இந்தியன் பிஸ்னஸ் வந்து என்ன வேளாண் தொழில்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம நல்லா பண்ணுவோம். ஆனால் நம்மளோட ஆவணப்படுத்தாத ஒரே காரணத்தினால பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து அவர்கள் செய்வதெல்லாம் ஆவணப்படுத்திக்கிட்டு அதெல்லாம் சரி என்கிற மாதிரியும் இந்தியாவில் நம்மளோட தரம் வந்து கிடையாது, நம்மள்ட்ட அந்த மாதிரி ஒரு ஆய்வுகளோ நம்மளோட செயல்பாடுகள் வந்து சரி என்பதற்கு உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்களோ இல்லாத ஒரே காரணத்தினால நம்ம இளம் தொழில் முனைவர்கள், இந்திய தொழில் முனைவர்கள் இன்றைக்கு சிக்குண்டு தவிக்கிறார்கள். இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொன்னால் நாமும் நம்மளோட செயல்பாடுகளை ஒளிவு மறைவு அற்றதாக ஆவணப்படுத்திக்கிட்டே வரும்பொழுது, அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் பிளண்டட் வித் இந்தியன் எத்திக்ஸ், இதுதான் பேசிக்காக நம்ம கற்றுக்க வேண்டியது. நம்மளோட பிஸ்னஸ் எத்திக்ஸை நம்ம இப்போவும் மறக்கலை, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம், கடைபிடிச்சு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் அதை முறையாக ஆவணப்படுத்தாத ஒரே காரணத்தினால நம்மளோட தொழிலும் வணிகமும் நலிவடைஞ்சிக்கிட்டே போகுது. இதற்கு பெரிய காரணம் இது சம்பந்தமான அடிப்படை அறிவும் அனுபவபூர்வமான செயல்பாடுகளும் நம்மள்ட்ட இல்லாத ஒன்று தான் நம்மள்ட இருக்க பெரிய குறைபாடு. ஒரு ஆவணப்படுத்தும் போது உடனே பின் அடையே சேல் டேக்ஸ் வந்துடுவாங்க, இன்கம் டேக்ஸ்காரங்க வருவாங்க, லேபர் வருவாங்க, இப்படி சொல்லியே நம்ம அன்னைக்கு பிஸ்னஸ் நடந்தால் போதும், அன்றைக்கி வர வருமானத்தை மட்டும் கணத்தில் கொண்டுட்டு பன்னெடுங்காலமாக நம்மளோட தலைமுறைகள் பின்னாடி இந்த வணிகத்தை தொடரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மள்ட்ட இருந்தாலும் செயல்படுத்த முடியாமல் நாம் பின்தங்கி அதுலேயே தோல்வியடைஞ்சு போயிடுறோம். இதை எல்லாத்தையும் நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இது சம்மந்தமான அனுபவ அறிவு அடிப்படையில் நம்ம செய்கிறது எல்லாம் சரிங்கிற ஒரு நம்பிக்கை, அதுக்கு மேலே வேளாண் பல்கலைக்கழகங்கள் இதுக்குன்னு இருக்கப்பட்ட தொழில் பயிற்சி நிறுவனங்கள் அவர்கள்ட்டேருந்து முறையான பயிற்சி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா பன்னாட்டு நிறுவனங்களை விட நம்மளுடைய வணிகமும் நம்மளுடைய பொருட்களும் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களும் எல்லாவற்றை விடவும் சிறந்தது என்று நாம் நிரூபித்து கண்டிப்பாக உலக நாடுகள் மத்தியில் நம்மளோட வணிகத்தை தலை சேர்ந்து விளங்க நம்மளால் செய்ய முடியும் என்று நான் நம்புகின்றேன்.
சரி, இப்போ நீங்கள் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதில் வந்து அந்த முறைகள், அதற்கான முறைகள் நீங்கள் என்னெல்லாம் பின்பற்றிட்டு இருக்கீங்க?
நான் வந்து அடிப்படையாக மிளகாயும் கொத்தமல்லியும் அதிகமாக வணிகம் செய்கிறேன். இது இல்லாமல் உணவு தானியங்கள், சோளம், கம்பு, திணை, வரகு, சாமை இந்த மாதிரி சிறுதானியங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதில் எங்களோட அடிப்படையாக நான் சொன்னதில் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கன்சைன்மெண்ட், அதாவது ஒரு குவியல் எந்த பொருளாக இருந்தாலும் அது உள்ளே வரும்போது அது எங்கேருந்து வந்துச்சு, உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டத்தில் அதற்கான தரங்கள் என்னென்ன நமது அரசாங்கம் பரிந்துரை செய்திருக்கிறது. இந்த பரிந்துரை செய்யப்பட்ட தரத்தில் அந்த பொருள் இருக்கிறதா இல்லையாங்கிறத ஆய்வு செய்கிறோம். அதை முறையாக ஆவணப்படுத்துகிறோம். அப்படி ஆவணப்படுத்தும் போது அந்த பொருள் நம்மளை தாண்டி அடுத்த நம்மளோட நுகர்வோருக்கு போய் சேரும் பொழுது அதில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கலாம், எல்லாரையும் மீறியும். ஏன்னா நம்மளோட எல்லாமே வேளாண் பொருட்கள், அடிப்படையிலேயே ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது பயிருக்கு நிலையிலேயே ஒரு பிரச்சனை இருக்கும்போது ப்ராசஸிங் அப்போ நம்ம அதை வந்து அந்த அளவுக்கு நம்மளால் சீர்வு செய்ய முடியாது. அப்படி இருந்தாலும் அதுக்காக நம்ம தூக்கி போட்டுட்டு போயிட முடியாது. மற்ற நாடுகளில் தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் நிறையா பயன்படுத்த வந்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, பதப்படுத்தப்பட்ட பொருட்களை அவங்க பயன்படுத்துகிறாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ராவாக நிறையா பயன்படுத்துகிறோம். அதுதான் நம்மளோட அட்வான்டேஜும் கூட. பதப்படுத்தப்பட்ட பொருள் நம்மளோட சீதோஷண நிலைக்கும் நம்மளோட உணவு முறைகளுக்கும் தேவையில்லாதுன்னு இல்லை, அவசியம் இல்லாத ஒன்று, அவ்வளோதான். தேவைப்படும் போது அதை பயன்படுத்தலாம், தேவையில்லாத பொழுது நம்ம அப்படியே சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப நல்லது. நம்மளோட கிளைமேட்டுக்கும் நம்மளோட வருமானத்துக்கும் இதே நம்மளுக்கு சிறந்ததாக இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு கொத்தமல்லி, ஒரு லாரி கொத்தமல்லி நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னால் உள்ளே நுழையும் போதே ஃபஸ்ட்டு கேட் பாஸ் இருக்கும். அந்த கேட் பாஸ் போடும்போது அது படிவம் ஒன்று அப்படின்னு நான் வச்சுருக்கிறேன். எங்கேருந்து அந்த கன்சைன்மெண்ட் வருது, எந்த லாரியில் வந்துச்சு, எவ்வளோ குவான்டிட்டி வந்துச்சு. 400 முட்டை வந்ததுன்னா சாம்பிள் வெயிட், 6 பேக் எடுத்து அது எவ்வளோ சாம்பிள் வெயிட் இருந்துச்சு, ஒன்று ஒன்று ஈச் பேக் எவ்வளோ வெயிட் இருந்துச்சு, அதெல்லாம் என்ட்ரி போட்டுட்டு அந்த வண்டி உள்ளே வரும். அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் கன்சைன்மெண்ட் எங்கேருந்து வந்ததுங்கிறத ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து அதை வந்து லேப் டெஸ்ட் கொடுப்போம். லேப் டெஸ்ட்னா பெரிய கெமிக்கல் அனாலிசிஸ்லாம் கிடையாது, ஃபிசிக்கல் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு. எவ்வளோ அதில் வந்து பூச்சி பூஞ்சாணங்களை சேதமடைந்த மல்லி, மலையால் நிறம் மாறிய மல்லி, அது இல்லாமல் வேற ஏதாவது பூச்சி இது இருக்கா அப்படிங்கிறத ஃபிசிக்கல் அஃபியரன்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதை பார்த்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் அதில் ஒன்று ஒன்று மண் கல் இதெல்லாம் எவ்வளோ போணுச்சு அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரும். அப்போ உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டத்தில் 8 தர நிர்ணயங்கள் வந்து கொத்தமல்லிக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த 8 அது பூர்த்தி செய்தா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது பூர்த்தி செஞ்சால் மட்டும்தான் அதுக்கடுத்து அதை பேக்கிங்க்கு போகும். இல்லை அது சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் உடனடியாக பக்கத்துலேயே பெரிய களம் வச்சுருக்கணும், எடுத்து களத்தில் போட்டு நேச்சுரல் ட்ரையிங். நம்மளோட பெரிய அட்வான்டேஜ் நேச்சுரல் ட்ரையிங் தான். ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஹீட்டிங் அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாது. உடனே எடுத்து வெளியே போட்டு முடிச்சுட்டு திருப்பி ஃபர்தர் க்ளீனிங், ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணும்போது திருப்பி ரீபேக் பண்ணி, ரீபேக் பண்ணி முடிஞ்ச உடனே அந்த பர்டிகுலர் லாட்டில் 1 கிலோ பேக் எத்தனை பேருக்கு, 1/2 கிலோ பேக் எத்தனை பேருக்கு, அது இல்லாமல் ப்ராசஸிங்க்கு பவுடராக அரைக்கிறதுக்கு எவ்வளோ போணுச்சு, எல்லாமே டோட்டலாக முடிஞ்சு வந்துடும். அப்போ பேட்ச் நம்பர் போட்டு வரும்போது அந்த ஒரு பர்டிகுலர் கன்சைன்மெண்ட் எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம அந்த பர்டிகுலர் கன்சைன்மெண்ட்டை கால் பேக் பண்ணலாம். அந்த கால் பேக்கிங் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். போனீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸில் போயிட்டீங்கன்னா கால் பேக்கிங் ஃபெசிலிட்டி நாங்கள் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாதாரண விஷயந்தான். ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு கண்ட்ரிக்குள்ள கன்சைன்மெண்ட் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னால் உடனே அதை நம்ம வாங்கிடலாம், திரும்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு திருப்பி அதை, அது ப்ராப்ளம் இருந்ததுன்னா திருப்பி ப்ராசஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது பேக்கிங்கு, இல்லை வெளியில் கீழே கொட்டி இருந்திருக்கலாம், வேறு ஏதாவது ஃபிசிக்கல் டேமேஜ் இருந்துன்னு சொன்னால் அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். அப்போ அந்த தரத்தை வந்து நம்ம நிர்ணயம் பண்ணிடுறோம், இந்த தரத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது. நம்மளோட எந்த ப்ராடக்ட் போனாலும் இந்த மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறது ஓவர் இயர்ஸ் அந்த கன்சியூமர் மத்தியில் ஒரு நல்ல அங்கீகாரம் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இந்த பொருளாக இதோட தரம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ இதுதான் இப்போ டாக்குமெண்ட் பண்ணுறேன் நான். இதுக்கு முன்னாடியும் அதை எதாவது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், 6 ஸ்டேஜ் வருது. கேட் பாஸில் நுழையும் போது ஃபஸ்ட்டு படிவம் 1, 2வது தரம் உறுதிப்படுத்துகிற ஃபார்ம் 2வது பண்ணுறேன், 3வது அதில் அதுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பாஸ் பண்ணுறேன், 4வது பேக் பண்ணுறேன். பேக் பண்ணும்போதே அந்த பர்டிகுலர் கன்சைன்மெண்ட் எத்தனை பேட்சாக போயிருக்கு, 1 கிலோவில் எவ்வளோ பேருக்கு, 1/2 கிலோவில் எவ்வளோ பேருக்கு, ப்ராசஸ்க்கு எவ்வளோ பேருக்கு, தூளுக்காக அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். அதுக்கடுத்து தான் பில்லிங்க்கு வரும். இப்போ 6 ஸ்டேஜ் தாண்டி வரும். அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளோட ப்ராடக்ட் தப்பு அப்படின்னு சொன்னால் நம்மளோட இடத்துலே நின்று போயிடும். இப்படி டாக்குமெண்ட் பண்ணிகிட்டே வர்றதுனால இப்போ நான் இல்லை 4 நாளைக்கு ஒரு ட்ரைனிங் போகணும் அப்படின்னு நினைக்கும்போது அங்கே வந்து அந்த உரிமையாளரோ யார் அதை நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்க இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு லாரி வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் பாஸ் பண்ணால் பேக் ஆகும், இல்லைன்னா பேக் ஆகாமல் இருக்கும். இது ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம எடுத்துகிட்டே போகும்போது நம்மளோட வணிகம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டைஸ் ஆகிடும், டாக்குமெண்டேஷன் ஆகும். அப்போ ஒரு நிறுவனமாகவே நம்ம கொண்டுட்டு போயிடலாம். நிர்வாகம் பண்ணுறதுக்கான திறமை இருந்தால் போதும், ப்ராசஸ் வந்து தானாக நடக்கும். இந்த மாதிரி ஒரு இது வரும் பொழுது நம்மளோட வணிகமும் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் பிளண்டட் வித் இந்தியன் பிஸ்னஸ் எத்திக்ஸ். இதுதான்
படிப்படியாக இத்தனை படிகள் தாண்டி நம்ம சரியாக பிளான் பண்ணிக்கும்போது ஈவன் ஆள் இல்லைன்னா கூட அந்த தொழில் வந்து நீங்கள் நினச்சபடி நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த மிளகாய் கொத்தமல்லி எல்லாம் பொடி பண்ணி கூட நீங்கள் வேல்யூ அடிஷன் அப்படிங்கிறதுல பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கு மெஷினரிஸ்லாம் இருக்கும், அதில் வேலை செய்கிற ஆளுங்க, அதை பேக் பண்ணுறது, இப்படி நிறைய முறைகள் இருக்குது இல்லைங்களா? அதையெல்லாம் எப்படி வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க?
இப்போ இந்த வணிகத்தை நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது வந்து வேல்யூ அடிஷன். ஏன்னா வேல்யூ அடிஷன் பண்ணும்போது பல்காக இருக்கிற, அதாவது பெரிய அளவில் இருக்கிற ஒரு பெரிய கன்சைன்மெண்ட்டை ஒரு சின்ன இடத்துக்குள்ளே நம்மளுக்கு தேவையான வடிவத்தில் மாற்றி தேவையான நேரத்தில் நம்ம பயன்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி அதை செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து இன்றைக்கி நவீன யுக்திகளில் வந்து நம்ம பயன்படுத்துறது வேல்யூ அடிஷன் சொல்கிறோம். நம்ம இந்தியாவோட வேளாண்மையில் நம்ம செய்ய வேண்டியது வேல்யூ அடிஷன் தான் ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஏன்னா பெரிய ப்ராப்ளமே அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராப்ளம் அதோட ஹேண்ட்லிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இது ரெண்டில் தான் நம்மளோட காஸ்ட் ரொம்ப அப்நார்மல் காஸ்ட் போகிறது இன்றைக்கி. இது ரெண்டையும் நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வேல்யூ அடிஷன் நம்ம பண்ணணும். இந்த இதே அடிப்படை நோக்கத்தோடு தான் நான் என்ன பண்ணேன்னா, முன்னாடி மிளகா மல்லியாக விற்றுக்கிட்டு இருந்தோம், ஆனாலும் இதை வந்து உணவு முறைகள் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு, அடுத்த தலைமுறையில் வர்றவங்களுக்கு மிளகாயும் கொத்தமல்லியும் என்னன்னே தெரியாது. எல்லாருமே பாக்கெட்டில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பவுடர்ஸ், மிளகாத்தூளாக இருக்கட்டும், மல்லித்தூள் எல்லாமே நம்ம வேல்யூ ஆடட் பண்ணி பாக்கெட்டாக நம்ம வாங்குகிறோம். பாக்கெட்டாக வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு வந்து ரெடிமேடாக கிடைக்கிது. பட் ஆஸ் எ பிஸ்னஸ் மேன், எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே நிறையா கன்சைன்மெண்ட்டை, நிறையா பொருளை வந்து வேல்யூ அடிஷன் பண்ணி பேக் பண்ணி வச்சுக்கிறேன் நான். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதில் டெக்னிக்கலாக மற்றவங்க பண்ணுறதுக்கும் நாங்கள் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் ப்ரொக்யூர் பண்ணுற இடத்துலையே நான் ப்ராசஸ் பண்ணுறேன். அப்போ ஜீரோ டிரான்ஸ்போர்ட்டேஷன். ரெண்டாவது வந்து அதுக்கப்புறம் ஹேண்ட்லிங்கே கிடையாது. அதே இடத்துல ஒரு நல்ல களம் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 15,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கடப்பாக்கல் போட்டு க்ளீனாக வச்சுருக்கிறோம். இன்றைக்கி அதில் காய வைக்கணும் அப்படின்னு சொன்னால் காலையில் நல்லா தண்ணியை விட்டு வாஷ் பண்ணி வச்சுருவோம். ஃபுல்லாக காஞ்சி போய் சுத்தமாக இருக்கும். நேச்சுரல் ட்ரையிங், நேச்சுரலாக ட்ரை பண்ணும்போது அதில் இப்போ கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற ஆயில் கண்டென்ட் வந்து அப்நார்மல் ஹீட்டிங்கும் இருக்காது, கோல்டாகவும் இருக்காது. யூஸ்வலாக இதுக்கு எல்லாத்துக்கும் கோல்ட் கிரைண்டிங் அப்படின்னே ஒரு டெக்னாலஜி இருக்குது. ரியல் கோல்ட் கிரைண்டிங் என்ன அப்படின்னு சொன்னால், இருக்கிற பொருளை -15 டிகிரி, 20 டிகிரி, 40 டிகிரின்னு மைனஸ்க்கு எடுத்துகிட்டு போவோம். அப்போ இறுகி மிளகா வந்து வைரம் பாஞ்ச மிளகாயே ஆகிடும். அதை கிரைண்ட் பண்ணணும். ஆக்சுவலாக அதை நம்ம பண்ணுறதுல ஏன்னா காஸ்ட் வைஸ் அது ரொம்ப கூட, அது நம்மளுக்கு தேவையில்லாததும் கூட. மருந்து இருக்குது பாருங்கள், ஆயுர்வேத மருந்துகள் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற எண்ணெய் தான் முக்கியமானது. அதனால் அந்த மாதிரி பொருள்களுக்கு, நம்ம மருந்து பொருள்களுக்கு இதை பயன்படுத்தணும். தவிர நார்மலாக கோல்ட் கிரைண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது இருக்கிற டெம்பரேச்சர் கூட இல்லாமல் அந்த கோல்டு ஸ்டேஜில் அப்படியே இருக்கும். மிளகாய் நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கோ, மிளகாயை அரைச்சி தூளாக வரும்போதும் அதே டெம்பரேச்சரில் தான் இருக்கும். அந்த டெக்னாலஜி தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கு பேர் கொலோக்கியல கோல்ட் கிரைண்டிங் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மாதிரி எங்களோட மெஷினரிஸை பொறுத்த வரைக்கும் அயன் கண்டாமினேஷன் எதுவுமே இல்லாமல் எல்லாமே FE 505 ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நம்ம எல்லா மிஷின்ஸுமே நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ மிளகாய் கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாக ட்ரை பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் 1 mm திக்னஸ்க்கு அதை ப்ரோக் பண்ணிடுறோம், உடச்சி எடுக்கிறோம். அடுத்த ஸ்டேஜில் 0.1 mm. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன டிசைடு சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம சீவ் பண்ணுறோம், போட்டு சலித்து எடுத்துடுறோம். அப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜில் உடச்சி எடுக்கும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது. அப்படியே கீழே வந்து நியூமேட்டிக் ஏர் கன்வேயிங் சிஸ்டம், உடைக்கும் போதே காற்றுலையே இழுத்துட்டு வரும். அது டெம்பரேச்சர் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகாது. நார்மலாக கன்வென்ஷனல் மிஷின்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா எபோ 90 டிகிரி, 95 டிகிரிஸ் அப்போ போகும். அப்போ மிளகாயில் இருக்கிற ஒலிரசின்ஸ் வந்து எவாப்ரேட் ஆகும். அது மாதிரி நம்ம பண்ண மாட்டோம். அதே டெம்பரேச்சர், நார்மல் டெம்பரேச்சர், மிளகாய் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சர்லேயே வந்துகிட்டு இருக்கும். நியூமேட்டிக் கன்வே ஆகும். செகண்ட் ஸ்டேஜில் அதேமாரி கிரைண்ட் ஆகும், திரும்பவும் நியூமேட்டிக் கன்வேயிங் வரும். கன்வேயிங் வந்து தேர்ட் ஸ்டேஜில் கொண்டு வந்து நம்ம என்ன நம்மளுக்கு அந்த தூள் பார்ட்டிகல் சைஸ் என்ன வேணுமோ அந்த சைஸுக்கு மெஸ்ஸை போட்டுட்டோன்னா எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இருக்க ஓவர் சைஸ் எகெயின் ரீ ரொட்டேட் பண்ணி போயிடும். இதில் வந்து அரைக்கும் போது எல்லா இடத்துலையும் நம்ம ரிவர்ஸ் ஃபல்ஸ் இன்ஜெக்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். ஒரு மிளகாய்த்தூள் அரைக்கும் போது மிளகாய்த்தூள் நீங்கள் கண்ணில் பார்க்கலாம் தவிர உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. அதில் இருக்கிற காரமோ டஸ்ட்டோ எதுவுமே வெளியில் போகாது, எல்லாத்தையும் அப்படியே சக் பண்ணி எடுத்துரும். என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும். இதுதான் கோல்ட் கிரையிங் டெக்னாலஜி. இதுதான் இப்போ ரீசெண்டாக நம்ம பயன்படுத்துகிறோம். நம்மளோட கமாடிட்டை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் ட்ரையிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறது வந்து உருட்டு மல்லி தான் நீங்கள் வாங்குவீங்க. ஆனால் கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கேரக்டர், நல்லா முத்துன நல்ல மல்லி தான் ஃபஸ்ட்டு உடையும். உருட்டு மல்லியை விட தூள் பார்த்தீங்கன்னா, உருட்டு மல்லியில் இருக்கிற தூளை விட ஒடசல் மல்லியில் இருக்கிற தூள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். த்ரோட் தியர் நாங்கள் உருட்டு மல்லி விற்கிறதுனால அதில் டெய்லியும் வர ஒரு ஒடசல் மல்லி எடுத்து தான் நம்ம தூள் அரைப்போம். அதனால் மார்க்கெட்டில் இருக்கிறத விட கொத்தமல்லி தூள் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்யூராகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதுதான் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. மார்க்கெட் வேல்யூ கூட உரட்டு மல்லிக்கு, ஆனால் அதுலேருந்து ஒரு ப்ராடியூஸ் குவாலிட்டி கம்மி. மார்க்கெட்டில் ரேட்டு கம்மி, ஆனால் அதுலேருந்து வர ப்ராடியூஸ் குவாலிட்டி கூட. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். மிளகாய்னா அதில் ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. இப்போ நான் 3 வெரைட்டி பிளெண்ட் பண்ணுறேன் மிளகாத்தூளுக்கு. பட் இது மிக்சருக்குன்னா அதுக்கு தனியாக ஒரு வெரைட்டி இருக்குது. நார்மல் எடிபிள் பர்பஸ்க்குன்னா அதுக்கு தனியாக ஒரு வெரைட்டி இருக்குது. என்ன நம்மளுக்கு வேணுமோ அந்த வெரைட்டியை நம்ம செலக்ட் பண்ணி அரைக்கும் போது ஃபஸ்ட்டு கன்சியூமருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறோம். நம்மளோட ப்ராஃபிட்டு ரீசனபிள் ப்ராஃபிட்டு வித் லெஸ் ஹேண்ட்லிங், இதுதான் பெரிய அட்வான்டேஜாக நான் ஃபீல் பண்ணுறேன்.
இப்போ அடுத்தது நம்ம பார்க்கும்போது பேக்கிங் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, அதை பற்றி சொல்லுங்கள்.
பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம ஃபோம் ஃபில் மிஷின்ஸ், அதாவது அளந்து போட்டு கைப்படாமல் அலுமினியம் ஃபாயில் இருக்கிற கவரில் தான் நம்ம பேக் பண்ணுறோம். அந்த பேக் பண்ணும்போது அதில் இருக்கிற நம்ம ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்டில் பேக்கிங் அண்ட் லேபிளிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம். அதில் என்ன இருக்கும், பேசிக்காக லாட் நம்பர், அந்த பர்டிகுலர் கன்சைன்மெண்ட் நம்ம டேஸ்ட் பண்ணியிருப்போம். இல்லை அதில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, இல்லை நல்லா இருந்துச்சு, எதுவாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் லாட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான லாட் நம்பர் ஃபஸ்ட்டு பேசிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் அது என்றைக்கு வந்து நம்ம பேக் பண்ணோம் அப்படிங்கிற டேட் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக எவ்வளோ நாளைக்கு அது பெஸ்ட்டு, பெஸ்ட்டு ஃபோர் 3 மந்த்ஸு 6 மந்த்ஸு அப்படின்னு போடுவோம். நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே 6 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அதனால் இதுக்கு வந்து பெஸ்ட் பிஃபோர் அப்படிங்கிறத நம்ம அதில் வந்து பண்ணுறோம். 6 மந்த்ஸ்ன்னு போட்டு மந்த் ஆஃப் பேக்கிங் போடுறோம். டேட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி வருதுன்னு சொன்னால் டேட் ஆஃப் பேக்கிங் நம்ம போடணும். நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே மந்த்ஸில் யூஸ் பண்ணுறதுனால மந்த் ஆஃப் பேக்கிங் போட்டு பெஸ்ட் பிஃபோர் 6 மந்த்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் பேக்கேஜிங் அப்படின்னு நம்ம அதிலே ஹைலைட் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து எம்ஆர்பி, இந்த 4 ஒரு பேக்கிங்கில் கண்டிப்பாக இருக்கும். இது இல்லாமல் இருக்குதுன்னா அது இது வெளியிலேயே வராது, அதை நாங்கள் சேல்ஸுக்கு அனுப்ப மாட்டோம், அங்கேயே அதை ஐடென்டிஃபை பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். அதேமாதிரி லேபிளிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரிசைஸ், எந்த விதத்துலேயும் நுகர்வோரை குழப்ப முடியாமல், 3 பார்த்திங்கன்னா 8 தெரியும், 3 தெரியும். 3 எனக்கு அட்வான்டேஜ்னால் அதை நான் 3 எடுப்பேன், அது கன்சியூமருக்கு அட்வான்டேஜ்னால் 8 எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்பர்ஸ் வந்து லெஜிபிளாக எந்த விதமான அழிக்க முடியாத மயில அப்படி தான் நம்ம பேக் பண்ணுறோம். இது வந்து இப்படி ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால யாரும் வந்து ஏமாற்ற முடியாது. இதில் என்னோடய தரமும் 6 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கன்சியூமருக்கு போய் ரீச் ஆகாமல் அது எனக்கே திரும்பி வரும். நல்லா இருந்தால் நான் ரீப்ராசஸ் பண்ணுவேன், இல்லைன்னா அப்படியே வேறு இடத்துல டிஸ்போஸ் பண்ணிவிடுவோம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் பேக்கிங் லேபிளிங் வந்து. நம்ம உணவு பாதுகாப்பு தரணும் சிட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்.
சரிங்க, இப்போ வந்து ஒரு தொழில் செய்யும்போது நம்ம எவ்வளோதான் மெஷினரிஸ் ஆட்டோமேட்டடு சிஸ்டம்லாம் வச்சுருந்தாலும் அங்கே வேலை செய்கிற பணியாட்கள் வந்து தகுதியான ஆட்கள் இருக்கணும், அவங்களுக்கு தேவையானவற்றை வந்து செஞ்சு கொடுத்தா தான் அந்த தொழில் சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ உங்களுடைய இந்த தொழிலில் ஆட்களை வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள்.
ஆட்களை பொறுத்த வரைக்கும் 18 கீழே இருக்கிறவங்க யாரையுமே நான் அலோவ் பண்ணுறதே இல்லை. அதுமாதிரி ஏஜ்டு பீப்புள் இருக்கவங்களையும் அலோவ் பண்ணுறது, ஏன்னா மெஷினரிஸ் பக்கத்தில் வைப்ரேஷன் இருக்கும், எல்லாமே சேஃபராக இருந்தால் கூட மெஷினரி ஆன் ரன் கண்டிஷனில் இருக்கும்போது யாருமே பக்கத்தில் போக மாட்டாங்க. அந்த மாதிரி தான் வச்சுருக்குறோம். எல்லாருமே சுத்தமாக கை காலை கழுவிட்டு யூனிட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே அந்த பேசிக் ஹைஜீனிக் இல்லாதவங்க யாரையுமே நம்ம யூனிட்டுக்குள்ளேயே அலோவ் பண்ணுறதுக்கு இல்லை. யூனிட்டுக்குள்ளே யாரும் செருப்பு போட்டுட்டு போகிறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். எப்போவுமே ஒவ்வொரு வாரமும் சுத்தமாக க்ளீன் பண்ணுவோம். டெய்லியுமே 30 க்ளீனிங்காகவே பயன்படுத்துகிறோம். 30 ப்ரொடக்ஷனே இல்லைன்னு பரவாயில்ல, நான் 5 யூனிட் மூடணும்னா 4:30 நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல அன்னைக்கு என்ன வேலை நடந்ததுங்கிறது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு க்ளீனாக தான் நம்ம வச்சுருக்குறோம். சின்ன ஒட்டடக்கிட்ட எதுவும் இல்லாமல் ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்டோன் ஃப்ளோரிங் ஆர் டீகாக்டட் வேக்கம் ஃப்ளோரிங் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அது ரெண்டுலேயுமே சின்ன டஸ்ட்டு படிஞ்சால் கூட ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதனால் எல்லா இடத்துலையும் நம்ம ஹைஜீனிக் வந்து ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு குவாலிட்டியான இன்புட்ஸ், இது ரெண்டையுமே தாரக மந்திரமாக தான் வச்சுருக்குறோம். எப்போவுமே எந்த பொருள் அரைச்சாலும் அரைக்கலைனாலும் யூனிட் வந்து இன்றைக்கி இந்த யூனிட்டில் என்ன வேலை நடந்ததுன்னு சொல்லிட்டு ரெக்கார்டை மட்டும்தான் பார்த்து கண்டுபிடிக்கணும் தவிர, அந்த மெஷினரிஸை வச்சு இதில் இன்றைக்கி மிளகாத்தூள் அரைச்சாங்க, இதில் மல்லித்தூள் அரைச்சாங்க, சாம்பார் தூள் அரைச்சாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த தடையும் இல்லாத அளவுக்கு சுத்தமாக தான் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். இதை பார்த்ததுமே அதான் சொல்லுவாங்க, யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் இடத்துக்கு உள்ளே ஒருத்தர் வந்தாருன்னா இந்த இடத்துல ஏதாவது வாங்கிட்டு போகணுங்கிற ஒரு இன்ஸ்டிங்க்ட் வருது எங்களுக்கு, ஏதாவது இங்கேருந்து வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசார சொல்லுவாங்க. அதை ஒரு பெரிய சக்ஸஸாக நாங்கள் நினைப்போம்.
சரிங்க, இப்போ அதாவது நல்ல ஹைஜீனிக்காக அந்த வேலை செய்கிறவங்களும் அதுக்கு தகுதியானவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பொதுவாக ஒரு தொழில் முனைவோர் அப்படின்னாக்கா இப்போ நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வேலை செய்கிறத விட நம்மளே ஒரு தொழில் ஆரம்பித்து நம்ம 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிற இது வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு தானும் ஒரு தொழில் முனைவோராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
முதலில் அந்த தொழில் உங்களுக்கு ஈடுபாடு வேணும், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஈடுபாடு இல்லாமல் வெறும் தொழிலுக்காக எனக்கு வேறு வேலை இல்லை, என்னிட்ட இந்த ரிசோர்ஸஸ் இருக்குது, என்னிட்ட பணம் இருக்குது, இடம் இருக்குது, அதனால் நான் இந்த தொழிலை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா அது எந்த அளவுக்கு வெற்றி அடையும் அப்படிங்கிறது சந்தேகத்துக்கு மாதிரியாதும் கேள்விக்குரியதும் ஒன்று தான். தொழிலில் முதல்ல உங்களுக்கு ஈடுபாடும் அர்ப்பணிப்பும் ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் ஒரு கோல் வச்சுக்கணும். இந்த கோல் இருந்தால் தான் நீங்கள் எங்கே போய் சேரணும் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணால் தான் அதற்கான பாதைகளையும் அதற்கான இடுபொருள்களையும் அதற்கான வழிமுறைகளையும் நீங்கள் எளிதில் ரீச் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் என்கிட்ட இருக்கிற பொருள் இருக்குது அதனால் நான் இந்த தொழில் ஆரம்பிக்கிறேங்கிறது அது முதல் சர்க்கிளாக அமையுங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து. அதுமாதிரி தொழிலில் வந்து வெற்றி வரும்போது, நம்ம கையில் பணம் வரும்போது, இந்த பணத்தை எந்த விதத்துலேயும் அந்த முதலீடை நீங்கள் எந்த இடத்துலையும் டைவெர்ட் பண்ணவே கூடாது. முதலீடு டைவெர்ட் ஆகிச்சுன்னா அதுதான் முதல் சர்க்கிளாக அமையும். பணம் நம்மள்கிட்ட இருக்கும், ஆனால் அந்த பணம் வந்து அந்த முதலீட்டுக்கானதுங்கிறத அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதிலிருந்து போட்ட முதலிலேருந்து எடுத்து எந்த இடத்துல நீங்கள் வந்து டைவெர்ட் பண்ணினாலும் அந்த இடத்துலையும் உங்களோட தோல்வி ஆரம்பிச்சிடும். அதனால் பணம் வரும் அப்படிங்கும்போது அந்த முதலீட்டுக்கான பணத்தை எந்த இடத்துலையும் மாற்றாமல் ஒரு ஈடுபாடோடு எந்த தொழிலை செஞ்சாலும் அதில் இறுதியில் ஜெயமே என்பது என்னுடைய கருத்து.
சரிங்க, இளம் தொழில் முனைவோராக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த தொழில் செய்ய விரும்புகிறவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. வணக்கம். நேயர்களே, இதுவரைக்கும் அரியலூர் மாவட்டம் மல்லூர்லேருந்து வந்திருந்த தனஞ்சயன் அவங்க ஒரு இளம் வேளாண் தொழில் முனைவோராக தன்னுடைய அனுபவங்களை நம்மோட பகிர்ந்துக்கிட்டாங்க. இவங்க சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 0422-243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிக்கிறதுக்கு crstnau107.4@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்க.